إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون صدق الله العلي العظيم அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்தும் அவனால் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் அநியாயங்களை விட்டும் எங்களை நாங்கள் பாதுகாத்து அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும், அதில்தான் எனக்கும் உங்களுக்கும் வெற்றி இருக்கிறது என்று வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொண்டவனாக. அன்புக்குரிய நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, ஹதரத் அப்துல்லாஹி மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில் அவர்களுடைய சுஹபத்தில் 23 வருட காலம் இருந்தவர்கள். அந்த பாக்கியம் கிடைத்ததே சஹாபாக்கள் ஒரு சிலருக்கு மட்டும்தான். முதல் நாள் தொட்டு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் நாள் தொட்டு கடைசி நாள் வரைக்கும், அதாவது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகும் வரைக்கும் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது ஒரு சிலருக்கு மாத்திரம்தான். ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா முதலாவது நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சுமார் 13 வருடங்களுக்கு முன்னால் வஃபாத்தாகி விட்டார்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைத்து 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இஸ்லாத்துக்குள்ள வந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைத்த முதல் நாள் முஸ்லீமாக இருந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிற நாளும் அந்த அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தார்கள். 23 வருட காலம் சஹாபியாக இருந்த பாக்கியம் கிடைத்த சஹாபாக்களுடைய பட்டியலில் ஒரு சில சஹாபாக்கள் தான் இருக்கிறார்கள். அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹி மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற ஒரு சிலரை தான் குறிப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹி மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். நீண்ட காலம் என்று சொன்னால் பல 100 வருடங்கள் அல்ல, ஒரு 20-30 வருடங்கள் வாழ்ந்திருப்பார்கள். அவர்களுடைய பின்னின காலத்தில் கூஃபாவில் பக்தாதில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு உபன்யாசம் செய்தார்கள், ஒரு பயான் செய்தார்கள். அந்த பயான்ல ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், உங்களுக்கும் இன்றைக்கு அண்டைக்கு கூஃபாவில் வைத்து சொன்னார்கள், உங்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கும், அந்த காலம் என்று சொல்லும் பொழுது 20 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹ். அப்துல்லாஹி மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதரத் ரசூலுல்லாஹுடைய சுஹபத்தில் 23 வருட காலம் வாழ்ந்தவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி சுமார் 20 ஆண்டுகளுக்குள்ள சொல்லக்கூடிய கருத்தை கேளுங்கள். அவர் சொல்லுகிறார், சஹாபாக்கள் யார் என்று சொன்னால்
அபஅதுஹும் அனில் மஆசி அக்கல்லுஹும் தக்கல்லுஃபன். அந்த நபியினுடைய பாசறையில், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில் வளர்ந்த அந்த சஹாபாக்களுடைய தன்மை என்னவென்று சொன்னால், பாவத்தை விட்டும் ரொம்ப தூரமானவர்கள், அவர்களுக்கும் பாவத்துக்கும் இடையில் வெகு தூரம், ஆனா நன்மையான கர்மங்கள் செய்வதில் ரொம்ப லேசானவர்கள், ரொம்ப லேசானவர்கள். நீங்க பெரிய வரலாறு படிக்க மாட்டீங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கையில, இப்படியெல்லாம் தொழுதார்கள், இப்படியெல்லாம் ஹஜ் செய்தார்கள், இப்படியெல்லாம் உம்ரா செய்தார்கள், இப்படியெல்லாம் வீடு கட்டினார்கள், இப்படியெல்லாம் தர்மம் செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய வரலாறை நீங்கள் படிக்க மாட்டீர்கள். நன்மை என்று சொன்னால் அது சாதாரணமான லெவல்ல, சாதாரணமான இடத்துல தான் இருந்தது. ஆனால் பாவத்தை விட்டும் ரொம்ப தூரமானவர்கள். பாவம் என்பது கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, சொன்னார்கள் அப்துல்லா மசூத் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு, உங்களை பார்க்கும் பொழுது நன்மையான கர்மங்கள் செய்வதில் மிகவும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறீங்க, ஆனா பாவத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறீங்க. 20 ஆண்டுகளுக்கு இடையில் சொல்லுவதாக இருந்தால், நானும் நீங்களும் வாழக்கூடிய காலம் 1400 வருடங்களுக்கு பிறகு. இன்றைக்கு என்ன சொல்லுவது, பள்ளி வாசலில் நிறைந்து காணக்கூடிய மக்களை பார்த்து சந்தோஷப்படுகின்றோம், லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்கள் ஹஜ்ஜில் சேருவதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றோம். ஹஜ்ரத் உமருடைய காலம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி வஃபாத்தாகி சுமார் 12.5 வருடங்களுக்குள்ளே சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 12.5 வருடத்தில் ஹஜ்ரத் உமர் வஃபாத்தாகி விட்டார்கள் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அது கிடப்பட்ட காலத்தில் சொன்னார்கள், மக்காவுக்கு போயிருக்கிறார்கள், ஹாஜிகள் வந்திருக்கிறாங்க, பெரும் கூட்டமாக இருக்கிறது. மாஷாஅல்லாஹ், இன்றைக்கு மாதிரி கூட்டம் அல்ல, ஒரு சாதாரண கூட்டம், பெரிய ஒரு கூட்டம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றும் பொழுது இருந்த மக்களை விடவும் ஒரு பெரிய கூட்டம் அங்கே கூடியிருந்தார்கள். அந்த கூட்டத்தை பார்த்து ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வாப்பாட்ட சொன்னாங்க, வாப்பா, இவ்வளவு பெரிய ஹாஜிகள் பெரும் கூட்டமாக இருக்குதே, மக்கள் நிறைய வந்திருக்கிறாங்களே, மாஷா அல்லாஹ் என்று சொல்லி மகன் பெருமிதம் அடைந்து சந்தோஷப்பட்டு வாப்பாக்கு முன்னால ஹாஜிகளுடைய வருகையை புகழ்ந்து பேசினார். என்ன தெரியுமா சொன்னாரு, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என்ன தெரியுமா சொன்னாரு மகனை பார்த்து, வர்ரஹ்மு கசீரன் வல் ஹாஜ்ஜு கலீலன். மகனே, மக்காவை நாடி வந்த மக்களோ அதிகம், ஹாஜிகளோ மிச்சம் கொஞ்சம் உண்டாங்க. வந்த மக்கள் எல்லாம் ஹாஜிகள் அல்ல, வந்த மக்கள் எல்லாம் ஹாஜிகள் அல்ல, பிரயாணம் செய்து வந்திருக்கிறாங்க, பிரயாணம் செய்து வந்திருக்கிறாங்க. வர்ரக்மு கதீர், வாகனித்து வந்தவர்கள் மிச்சம். எத்தனை பேருடைய ஹஜ் கபூல் ஆகும், எத்தனை பேருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், இதெல்லாம் நான் சொல்லுவது இந்த கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 12.5 வருடத்துக்குள்ளே சொல்லப்பட்ட விடயங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், கம் மின் ஸாயிமின், நோம்பாளிகளோ கூட இருக்கிறாங்க, அதிகமான நோம்பாளிகள், எத்தனையோ நோம்பாளிகள், நோம்பு பிடிக்கிற மக்கள் கூட. ஆனா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிகமான மக்களுடைய நோன்பினால் அவர்களுக்கு ஏற்பட்ட லாபம் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மட்டும்தான். பசியும் தாகத்தையும் தவிர வேறொன்றுமே கிடையாது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, என்னதை நான் சொல்ல வரேன், பாவத்தில் இருந்து கொண்டு, பாவத்தில் மூழ்கிக்கொண்டு, பாவத்திலேயே கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டு, பாவத்தையே வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டு, துரோகம் தான் வாழ்க்கையுடைய கேபிட்டல், வாழ்க்கையுடைய முதல், துரோகம் செய்வது, இன்னமத்தனை சீட் பண்ணுவது, வாக்கு மீறுவது, ஏமாற்றம் செய்வது, இதுதான் வாழ்க்கையுடைய முதல். இதை வெச்சிக்கொண்டுதான் வாழுகின்றோம். ஆனா பள்ளியையும் அழகுபடுத்துகின்றோம், சப்பும் நிறைந்திருக்கிறது. பாவத்தை விட்டு முதலாவது வெளியே வர வேண்டும்.
இங்க தொழுகையில குனூத் ஓதப்படுகிறது. குனூத் என்பது இபாதத்து, குனூத் என்பது இபாதத்து. அது இங்க ஓதினாலும் சரி, ஹரத்தில் ஓதினாலும் சரி, குனூத் ஓதுவதல்ல முக்கியம். நாங்கள் சொல்ல வேண்டும், பாவத்தை விட்டும் நாங்கள் வெளியே வந்து விட்டோம், பாவத்தை விட்டும் நாங்கள் வெளியே வந்து விட்டோம், இந்த பாவம் நாங்கள் செய்ய இல்லை. இந்த காலத்தில் எங்களை பார்த்து யாரும் தொலைவானம் என்று சொல்ல இல்லை. இந்த காலத்தில் யாரும் நீங்க ஹஜ்ஜுக்கு போக வேண்டாம், ஏன் இவ்வளவு மக்கள் ஹஜ்ஜுக்கு போறீங்க, இலங்கையுடைய எக்கானமி பொருளாதாரம் இவ்வளவு வீழ்ச்சி அடைது, எனவே இலங்கையிலிருந்து ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது என்று சொல்லி யாரும் எங்களுக்கு தடை விதிக்கவில்லை. எங்களுக்கு என்ன சொல்றாங்க, உங்களுடைய வியாபாரம், எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்தார்கள், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்தார்கள், இந்த நாட்டினுடைய அரசாங்கம் இந்த நாட்டில் முன்னால் இருந்தவர்கள் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு முஸ்லீம்கள் என்பதாக. அப்படி இருந்த ஒரு சமூகம் இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது, இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது. எங்களை அல்லாஹ் சோதிக்கிறார், மன்னித்துக் கொள்ளுங்கள், அதுதான் யதார்த்தம். அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான், வேறொன்றும் இல்லை. இது சோதனையா வேதனையா என்பது தெரியாது. நல்ல மக்களுக்கு நிகழ்ந்தால் அது சோதனை. வட்டியிலையும் கொடுக்கல் வாங்கல் துரோகத்திலையும் அனந்தர சொத்தில் துரோகத்திலையும் பிறருடைய சொத்துக்களை அபகரித்துக் கொண்டும் வாழக்கூடிய மக்களுக்கு இது வேதனை. இது யாரும் தொப்பிய தூக்கி இன்னமத்தருக்கு போட வேணும், பிளீஸ் பண்ணி. நானும் நீங்களும் எனக்கே போட்டு பார்ப்போம், எனக்கே போட்டு பார்ப்போம். குரான் தொழுகையை பற்றி பேசியது ரொம்ப கொஞ்சம். நோம்பு பத்தி குரான் ஒரே ஒரு ஆயத்து தான் சொல்லு, ஒரு ஆயத்து நோம்பு, ஒரு ஆயத்துல தான் குத்திப அலைக்கும் சியாமுக்கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், அவ்வளவு தான் நோம்பு பத்தி. ஹஜ்ஜ பத்தி 2000 3000 தவளவு தரதுக்கு மேல இல்ல ஹஜ்ஜி. ஆனால் டீலிங்ஸ், கொடுக்கல் வாங்கல், வாக்குறுதி, அமானிதம் பேணுதல், எத்தனை 100 ஆயத்து, எத்தனை 100 ஆயத்து. குர்ஆன் நேரடியாக தொழாதவனை பார்த்து சாபமிடவில்லை, தொழாதவனை பார்த்து நீ நாசமா போன்று குர்ஆன் சொல்ல இல்ல. ஆனால் அளவை நிறுவையில் தராசியில தங்கம் நிற்கிறோம், சீனிய நிற்கிறோம், தங்கம் நிற்கக்குள்ள அங்க 2 கிலோ கலவாண்டே லாது. தங்கம் நிற்கிறண்டா 22 கரெக்ட் என்று சொல்லி 21 கரெக்ட விற்கலும், அவ்வளவு தான் செய்யலாம். 5 பவுண்ட் தங்கம் விற்க வேண்டிய இடத்துல வேணும் என்றா அதை 4.25 பவுண்டாக மாற்றலாம், அவ்வளவு தான். அதை 3 பவுண்டாக மாற்றலாது, சின்ன அளவு தான், சின்ன அளவு. 5 கிலோ சீனி வாங்க வந்த ஒத்தனிடத்தை எவ்வளவு கலவாண்டேனும், 2 கிலோ சீனி கலவாண்டேலாது. அவற்ற கலவாண்டேலும் எவ்வளவு சொன்னா ஒரு 100 கிராம், 200 கிராம் தான் கலவாண்டலாம், அவ்வளவு தான். குர்ஆன் நேரடியாக சொல்லுகிறது, இதை கவனத்தில் எடுங்கள். குர்ஆன் நேரடியாக சொல்லுகிறது, வைலுல்லில் முத்தஃபிஃபீன். இப்படி கொஞ்சம் கலவாண்டாங்களே, கொஞ்சம் கலவாண்டாங்களே, மில்லி அளவு அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். இது குர்ஆன் சபிக்கிறது. குர்ஆன் சபிக்க சபிக்க எனக்கு வியாபாரம் நடக்குமா, இந்த வியாபாரத்தில் நான் குரோத் ஆகுவேனா, எனக்கு அல்லாஹ்வுடைய பிளஸிங்ஸ் கிடைக்குமா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, முதலாவது இந்த நாட்டில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அமைதியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. இந்த குனூத்தோதி, இந்த நோம்பு பிடிச்சி நாங்கள் இதை கொண்டு அடைந்து கொள்வோம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு துவா கேட்போம், அது கேட்போம் வானம் என்று சொல்ல இல்ல. அதுக்கு முந்தி செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது, நான் முதலாவது சுத்தமாக உணரும். நான் வாக்கு மீறுவன் கிடையாது, நான் வாக்கு மீறுபவன் கிடையாது. குர்ஆன் சொல்லுகிறது, இந்த வாக்கு மீறக்கூடிய மக்கள், நான் சொல்றேன் அன்பான வியாபாரிகளே, நண்பர்களே, இந்த ஆயத்தை எழுதி என்றா குரானுடைய சில ஆயத்துக்கள் எழுதி நாங்க தொங்க போட்டிப்போம். அல்லாஹுடைய அருள் என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் பேர் போட்டிப்பாங்க, ஒவ்வொரு ஆயத்தை போட்டிப்பாங்க. நான் சொல்றேன் உங்களுடைய கடை இந்த ஆயத்தை போடுங்கோ, இதில் இது தொங்க விடுங்கோ. என்ன தெரியுமா? இன்னல்லதீன வாக்க துப்புக்கு மதிக்கிறாங்க, இல்ல கொடுத்த வாக்க கணக்கெடுக்கிறாங்களே இல்ல, சைன் பண்ணிருப்பாங்க பல நூறு சைன் செக் கண்டு கொடுத்திருப்பாங்க. இது வாக்கு, இது வாக்கு. அது என்ன எழுதிக்குது? டேட்டா நான் தான் போட்டேன் என்ற கையால, நான் தான் சைன் பண்றேன். இது குரான் பேசுது. இன்னல்லதீன அல்லாஹ் சாட்சியாக வைத்து நான் கொடுத்த வாக்குறுதி, நீங்க போங்க பிரச்சனை இல்ல, 30 திகதி இந்த சல்லி இன்னிடத்தில் இருக்குது பைத்து வாங்கிக்கோங்க. அதுதானே செக், அதுதானே செக். அல்லாஹ் என்னதுமா சொல்றான், இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹி வஇமானிஹி ஸமனன் கலீலா. உலாய்க்க, அவங்க யாரு தெரியுமா? நீங்க இங்க செஞ்ச வேலை சின்ன வேலையா கேளும், நீங்க இங்க செஞ்ச வேலை செக்கை ஸ்டாப் பண்ணி கேளும், நீங்க இங்க செஞ்ச வேலைய செக்க கொடுத்துட்டு காணா பேசிட்டு போலீஸ் அன்றி போட்டி கேளும், நீங்க செக்க ரிட்டர்ன் பண்ணி போட்டு அவர் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு அவருக்கு இன்னும் ஒரு 3 போட்டு செக் கொடுக்கோ மேலும் அவர் ஏமாத்தேலும் உங்களுக்கு, அவருடைய சொத்து உங்களோட கையில் இருக்குது. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், எந்த ஆஹ்ராவை நீங்க நம்பி இருக்கிறீங்களோ அந்த ஆஹ்ரத்தில் உனக்கு எந்த வகையான நன்மையும் இருக்க மாட்டாது. உலகத்தில் ஆஜியாக இருக்கலாம், நோம்பாளியாக இருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம், முதலாவது வாக்கு மீறுவீங்களா உங்களுக்கு ஆஹ்ரத்தில் எந்த பங்கும் எந்த நன்மையும் எதுவுமே இல்லை. ரெண்டாவது சொல்லுகிறான், அல்லாஹ் அவர்களுடைய கலைக்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான். இந்த மனைவி என்னோட பேச இல்லைண்டா ராவைக்கு தூக்கம் போகுதில்லை, பாப்பாவுடைய குழந்தைகள் பேச இல்லைண்டா குழந்தைகள் தடமாறுறாங்க, என் நண்பன் கூட்டாளி என்னோட பேச இல்லைண்டா எனக்கு அப்செட், நான் அனுப்பின ஒரு SMS ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கவரு மெசேஜ பார்த்திருக்கிறாரு, ஆனால் பார்த்தேன் என்று சொல்லி கூட அது அக்னாலஜ்மெண்ட் பண்ண இல்லைன்னா எனக்கு அப்செட் ஆகுது. அல்லாஹ் சொல்றான், நான் உன்னுடைய பேச மாட்டேன். அடுத்த சொல்லுகிறான், அது மட்டுமல்ல இன்னும் இருக்குது, வலா யம்துரு இலைஹிம், கருணை கண்கொண்டு பார்க்கவும் மாட்டான். பாப்ப என்ன கண்டுட்டு மறுபக்கம் திரும்பிக் கொண்டு போனார்ண்டா குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆத்திரமாக இருக்கும். வலா யம்புர் இலைஹிம் வலா யுஸக்கீஹிம், சுபஹானல்லாஹ் சொல்லிக்கொண்டே போறான், பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், ஆகிரத்தில் எந்த ஒரு பங்கு எந்த ஒரு நன்மையும் எஞ்சியிருக்க மாட்டாது. வலா யுஸக்கீஹிம், அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான். ஏன் நீயே சுத்தமாக, என் வாக்கு கொடுக்கிறது அவ்வளவு முக்கியமானது, வாக்குரிமை, வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். சொல்லிவிட்டு சொல்றான், இது மட்டுமல்ல, வலஹும் அஸாபுன் அலீம், வேதனை தரக்கூடிய நோவினை தரக்கூடிய அஸாபுகளும் அவர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. எங்க இருக்குது முஸ்லீம் சமூகம்? போலீசுக்கு போனா யார் செக்ஸ், யார் கொடுக்கல் வாங்கல், யாரு கொடுத்த வாக்குறுதி? மாற்று மதத்தை சார்ந்த மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, அவங்கள கடையில் ஏதாவது ஒரு செக் கொண்டு இன்கேஸ் பை மிஸ்டேக்கோ ஏதோ எப்படி ஒருக்கி விட்டால் அவங்க என்ன தெரியுமா உதாரணம் சொல்றாங்க, ஏன் இந்த கடையை முஸ்லீம் கடை மாதிரி ஆகிட்டுன்றாங்க, ஏந்த கடையை முஸ்லீம்களுடைய கடைகள் மாதிரி ஆகிவிட்டது. நான் சும்மா சொல்ல இல்லை, அர்த்தத்தோட சொல்லுகின்றேன், விழிப்போட சொல்லுகின்றேன். அவங்களோட கடையில ஏதாவது ஒரு குறைபாடு செக் கொண்டு ரிட்டர்ன் ஆனா எங்களைத்தான் உதாரணமாக எடுத்திருக்கிறாங்க, ஏந்த கடையும் முஸ்லீம் கடை மாதிரி ஆகிட்டு சொல்லி அவங்க சொல்றாங்க. சொன்னது கதையல்ல, இது யதார்த்தம். அப்படித்தான் எங்களை அளந்து வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மிக முக்கியமாக சொல்லுகின்றேன், எதிலையும் இஸ்லாம் இல்லை. ஏண்டா இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வந்தது? 1200 வருஷ காலம் இந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க இஸ்லாத்தை கொண்டு வந்தது எந்த ஜமாத்தும் அல்ல. இருக்கிற ஜமாத்துகள் எல்லாம் இந்த நாட்டுக்கு வந்த ஜமாத்துகள் தான். வெளிநாட்டிலிருந்து வந்த ஜமாத்துகள், வெளிநாட்டு சிந்தனைகள், அது எந்த ஜமாத்தாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வந்தது ட்ரேடிங், வியாபாரத்தின் ஊடாக மட்டும்தான். புரிந்து கொள்ளுங்கள், இந்த நாட்டுக்கு வந்த வியாபாரிகள் நேர்மையானவர்கள், அத்தாஜிர் அல் அமீன் சதூ, உண்மை உரைக்கக்கூடிய, பொய் பேசாத, டஸ்வதி, அப்படிப்பட்ட வியாபாரிகள், அப்படிப்பட்ட வியாபாரிகள். நாங்கள் அப்படிப்பட்ட மக்களாகத்தான் வாழ்ந்திருக்கிறோம். அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான். இன்னைக்கு எப்படி தெரியுமா, பாப்பத்து கூட மகனை ட்ரஸ்ட் பண்ணேனா. நாங்க சமூகத்தில் வாழக்கூடியவர்கள் எங்களுக்கு எத்தனையோ பருந்து கேட்கிறாங்க, என்ன தெரியுமா கேட்கிறாங்க, இதை கொஞ்சம் கவனமா கேளுங்கோ. பாப்ப வந்து கேட்கிற ஃபத்வா என்ன தெரியுமா, அதுல சொத்து இருக்குது, சம்பாதிச்சது, பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும், எப்படி கொடுக்கிறது, பிரிச்சு கொடுங்களேன், உங்களோட பிள்ளைகள் தானே என்று கேட்டா, அவர் சொல்றாரு, எந்த மௌத்துக்கு பிறகு என்று சொல்லி எழுதலாமான்னு கேட்கிறாங்க. லைஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு எழுதேனுமா, லைஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு எழுதேனுமா, காமன் லால எழுதேலும், காமன் லால எழுதேலும், இஸ்லாமிய லோ முஸ்லீம்களுக்கு அப்படி எழுதேலா, லா வசியத்தல் வாரிஸ், உங்களோட இன்ஹரிட்டி அனந்தரக்காராளுக்கு இப்படி எழுதேலாது. அதே விட மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த நாட்டு சட்டத்திலே எங்களுக்கு தரப்பட்ட ஒரு அனுமதி அது, அப்படி எழுதேலாது. லவ் வசியத்திலையும் மகனுக்கு எழுதேலாது, அப்படி குழந்தைகளுக்கு அப்படி எழுதேல. கொடுக்கிறதாக இருந்தால் 100% எந்த கண்டிஷனும் இல்லாம கிஃப்டாகத்தான் கொடுக்கணும். வாப்ப சொல்றாரு, சுபஹானல்லாஹ், அதை போடாம கொடுத்தா, அதை போடாம சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டா ஜனாதாவுக்கும் வருவானோ தெரியாது. கொடுத்தா எடுத்துக்கொண்டு கைத்திடுவாங்க, பாப்பக்கு பயம். சரி, அப்ப ஒண்ணு செய்ய வானம், நீங்க கொடுக்க வானம், நீங்க இருக்கிற காலம் எல்லாம் உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க, மௌத்துக்கு பிறகு அவங்க பிரிச்சு கொள்ளட்டுமே. பாப்ப என்ன தெரியுமா சொல்றார், இப்ப அடிச்சு கொள்வானுகள், பிரிச்சு கொள்ள மாட்டானுகள், சண்டை பிடிப்பானுகள், எனக்கு நல்லா தெரியும் நான் பெத்த புள்ளத்தானேன்றாரு. இது கதை சொல்லல உங்களுக்கு, யதார்த்தத்தை எங்களுடைய சமூகத்தினுடைய அடிமட்ட நிலையை சொல்லுகின்றேன். கொடுக்கோ மேலா, கொடுத்தா பயம், ஜனாதாவுக்கே வரமாட்டான், அவர் கைத்திடுவார், மைக்ரேட் ஆகிடுவாரு, சொத்தடித்திடுவாரு, ரோட்டுக்காகிடுவாரு. வாப்ப கந்த பயம் இல்ல, நீங்க வச்சுட்டு போங்க, பிரச்சனை இல்ல, அல்ஹம்துலில்லா, அவங்க மௌத்துக்கு பிறகு உங்களோட சொத்த மார்க்கம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் உங்களோட உம்மா வாப்ப ஹயாத்தோட இருந்து அவர்களுக்கு போக வேண்டிய ஹக்கு போக வேண்டும், உங்களோட மனைவிக்கு போக வேண்டிய ஹக்கு மனைவிக்கு போக வேண்டும், எஞ்சியதை ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 என்ற விகிதாசாரத்தின் அந்த அடிப்படையில் பிரித்துக் கொள்ளட்டுமே, அதற்குரிய முறையை படித்து கொடுங்கள் என்று சொன்னா, அவர் சிரிச்சு சொல்றாரு, இதே புல் எனக்கு தெரியும், இவன் அப்படிப்பட்டாக்கள் அல்ல, சண்டை பிடிப்பானுகள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இதுதான் எங்களுடைய நிலைமை என்றிருந்தால் அல்லாஹ் இந்த பூமிக்கு மேல் எங்களை இன்னும் சந்தோஷமாக வாழ வைத்திருப்பது அல்லாஹுடைய அருள் மட்டும்தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு சொல்லுகின்றேன், ஒவ்வொரு குடும்பமும் வெளித்தோட்டத்தில் தீனுடைய குடும்பங்கள் என்று சொல்ல வரவில்லை, தீனுடைய நாடகம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வேஷம், ஒரு நாடகம், வெளித்தோட்டத்தை பார்த்தால் மாஷா அல்லாஹ், கொஞ்சம் தோண்டி பார்த்தா இன்னால் இல்லா. இந்த நாடகம் வேண்டாம், இந்த வேஷம் வேண்டாம். மிக வினயமாக சொல்லுகின்றேன், ஹலால் மிக தெளிவானது, ஹலால் மிக ஹராம் மிக தெளிவானது, ஹலால் மிக தெளிவானது. தெளிவானதை ஹலாலை எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஹராத்துக்கு தௌபா செய்யுங்கள். பேசுவதற்கு கதைப்பதற்கு ஏராளம் இருக்கிறது. குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டலில் கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்ய வேண்டும், வாக்குறுதி எப்படி அளிக்க வேண்டும். ரெண்டு சஹாபாக்கள் மதீனா முனவராவுக்கு வாராங்க, மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து வரக்குள்ள அந்த ரெண்டு பேரையும் மக்காவுடைய போர்டர்ல வச்சு மக்கத்து காவிர்கள் மறைத்தார்கள். அந்த ரெண்டு பேரும் போகையிலாண்டு சொல்லி அவங்களுக்கு போறதுக்கு அனுமதி இல்லைன்னு தடுத்தாங்க. அப்ப கடைசியாக பேசி பேசி வந்து அந்த மக்கத்து காவிர்கள் சொன்னாங்க, நாங்க உங்களை போறதுக்கு அனுமதிப்போம், நீங்க ரெண்டு பேரும் போகலாம், ஆனா எப்ப சரி ஒரு நாளைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எதிராக மதீனா முனவ்வராவில் இருந்து ஒரு யுத்த பிரகடனம் செய்து ஆயுதம் தூக்கி கொண்டு எங்களை தாக்க வந்தா இங்க ரெண்டு பேரும் அந்த யுத்தத்தில் பங்கெடுக்க கூடாது, அதுக்கு வாக்குறுதி தாங்கோண்டு வாக்குறுதி கேட்டாங்க. அப்ப அந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு சஹாபி சஹாபாக்களும் வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தா நாங்க அந்த யுத்தத்தில் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்லி கொடுத்தது. எங்க நன்முஸ்லிம்ஸ் அல்ல, எதிரிகள். எதிரிகள் மைக்ரேஷனை தடுக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. வியாபாரத்துக்கு எதிராக இல்ல, இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிர இல்ல, இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எதிரிகள் தடுக்கிறாங்க. இந்த ரெண்டு சஹாபியும் அந்த இடத்துல கையை கொடுத்துட்டு வந்தாங்க. அப்படி ஒன்று வந்தா நாங்க பங்கெடுக்க மாட்டோம். முஸ்லிமுடைய ரிவாயத்தில், சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்தில் அப்ப பைத்தாங்க செட்டில் ஆகிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் போக இல்ல, பத்ருக்கு அழைப்பு விடப்படுகிறது. யா ஹைரல்லாஹி இர்கபி, பத்ர் யுத்தத்துக்கு ஆயத்தமாகுங்கோ. இந்த ரெண்டு சஹாபிக்கும் ஞாபகம் வந்தது கொடுத்த வாக்குறுதி. என்ன செய்யறது? சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நம்பர்ஸும் கொஞ்சம், தேவையும் அதிகம், ஆனா கொடுத்த வாக்குறுதி இருக்குது. மறுபக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு விடுறாங்க. நபியினுடைய அழைப்புக்கு பதில் சொல்றதா, வாக்க நிறைவேற்றவா, இதுதான் மார்க்கம். நேரே போனாங்க ரெண்டு பேரும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. என்ன தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கொடுத்த வாக்குறுதி கவுண்ட் இல்ல, உங்களை பலவந்தப்படுத்தி இருக்கிறாங்க, உங்களை வல்கட்டாயம் பண்ணி இருக்கிறாங்க, இது இஸ்லாத்துக்கு எதிரானது, எங்களுக்கு நம்ப சில ஆட்கள் போதா, நீங்க ரெண்டு பேரும் கட்டாயம் வரணும், இது பத்ர் யுத்தம், பத்ருடைய சஹாபாக்களுடைய தர்ஜா வேற. ஒன்றும் சொல்ல இல்ல, என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க பத்ர்ல பங்கெடுக்க கூடாது, நஸீபி வஅதிகுமா, உங்க ரெண்டு பேருடைய புரணிசையும் நாங்க எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவாக நிறைவேற்றுவோம், நீங்க வாரதில்லை. அந்த ரெண்டு சஹாபித பேரும் பத்ர் சஹாபாக்களுடைய பட்டியல் இல்லை. இது முஸ்லிமுடைய ரிவாயத்து. அந்த பரம்பரையில் வந்த சமூகம் தான் நாங்க, அந்த பரம்பரைக்கு சொந்தக்காரர்கள் தான் நாங்க, அதுல வந்த வாரிசுகள் தான் நாங்க. எங்கட நிலைமையை நானும் மீண்டும் உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பார்க்கிறேன், நீங்களும் உங்களோட உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க. இதை திருத்திக் கொள்ளாத வரையில எங்களுக்கு சுபசோகனம் கிடைக்க மாட்டாது, நிம்மதி கிடைக்க மாட்டாது. அது நீங்க எத்தனை நோம்பல்ல, நீங்க எத்தனை புனூத்தல்ல, நீங்க என்ன தான தர்மம் அல்ல, நீங்க என்னத்தை செஞ்சாலும் சரி அது நடக்கும், அதை கொண்டு மாற்றம் வரும். ஆனா அந்த மாற்றத்துடைய ரியல் ரியாலிட்டியை நீங்க பார்க்கணும்டா, ஏந்த உங்களோட அன்றாட வாழ்க்கையில, ஏந்த உங்களோட பிசினஸ்ல இந்த தீனை வெளிப்படுத்துங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக.
For more lectures visit slhub.com.